பிறல் நவம்பர் 2010 ஹரிகிருஷ்ணன் அவர்களின் ஹரிமொழி பகுதியில் பேராசிரியர் நினைவுகள். மேருவை பறிக்க வேண்டேன். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன். பாரதி பாடல்களை எப்படி பொருள் விளங்கிக் கொள்ளாமலே படித்து ஏதோ விளங்கிக் கொண்ட பாவனையில் இருக்கிறோம் என்பதை இந்த பகுதியில் பல சமயங்களில் விளக்கியிருக்கிறேன். ஆசையெனும் கொடிக்கு ஒரு தாழ்மரமே போன்றான் என்ற இடத்தில் கொடி தாழ்மரம் ஆகிய சொற்களின் பயன்பாடு குறுகிக் கொண்டே போகும் காரணத்தால் குள்ளச்சாமியை பற்றிய அந்த அடிகளை நாம் விளங்கிக் கொள்வது எவ்வளவு சிரமமாக இருக்கிறது என்று பார்த்தோம். அப்படித்தான் குயில் பாட்டில் வேடர் வாராத விருந்து திருநாளில் என்ற இடத்தில் வேடர்களுக்கு விருந்து திருநாள் என்றால் வழக்கத்தை விட அதிகமாக அல்லவா பறவைகளை சுடுவார்கள். வேடர் வாராத விருந்து திருநாளில் மற்ற பறவைகளையெல்லாம் புடைசூழ மேனி புலகமுறை இந்த குயில் பாடுகிறதே, இது எப்படி சாத்தியம் என்று குழம்பிய பிறகே விருந்து என்றால் புதுமை என்பதுதான் முதற்பொருள். அந்த சொல்லுக்கு நாம் இழந்துவிட்ட பொருள் என்பதை இன்னொரு கட்டுரையில் குறிப்பிட்டிருந்தேன். இவற்றையெல்லாம் பல சமயங்களில் ஆசிரியர் குறிப்பிட்டிருக்கிறார். பாரதி பாடல்கள் எளிமையானவைதான், அதில் சந்தேகத்துக்கு இடமே இல்லை. ஆனால் நமக்கு எல்லாம் விளங்கிவிட்டது என்ற உணர்வோடு பாரதியை அணுகாதீர்கள். காரணம், அவனுடைய சொல் ஆளுமை, சொல் அடங்கல், அடர்த்தி அவ்வளவு வலியது. அவனையே அறியாமல் வந்து விழுந்திருக்கும் அரிய ஆட்சிகள் ஒருபுறம் என்றால், அவன் காலத்தில் சரளமான புழக்கத்தில் இருந்து இப்போது நாம் மறந்தும் இழந்தும் விட்ட சொற்கள் அநேகம். ஆகவே நாம் புரிந்து கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என்ற எச்சரிக்கை உணர்வோடு அவனை அணுகுங்கள் என்பது அவருடைய சொற்பொழிவுகளின் அடி நாதமாக ஒலித்துக் கொண்டே இருந்தது. கோமல் சுவாமிநாதன் அவர்கள் பேராசிரியரை கொண்டு பாரதியின் மேல் ஒரு தொடர் சொற்பொழிவுக்கு ஏற்பாடு செய்திருந்தார். சுபமங்களா பத்திரிகை மிக வெற்றிகரமாக நடந்து கொண்டிருந்த காலம் அது. இந்த கருத்துக்களை எல்லாம் வலியுறுத்தி பேசியவர் தன்னுடைய நெடுநாள் கனவான பாரதி ஆய்வகங்களை பற்றியும் குறிப்பிட்டார். பாரதி பாடல்கள் எப்படிப்பட்ட பதிப்பாக வெளிவர வேண்டும் என்பதற்காக முதல் வரைபடம் அது. பின்னால் சீனி விஸ்வநாதன் அவர்களுடைய பதிப்பு அவருடைய கனவில் பெரும் பகுதியை பூர்த்தி செய்தது என்பது வேறு விஷயம். பாரதி பாடல்களின் பதிப்பில் நிறைய குளறுபடிகள் உள்ளன என்பது அவருடைய கருத்தாக இருந்தது. பேராசிரியர் மரணமடைந்தது 1996 என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். அவருடைய கருத்துக்களில் பலவற்றை சீனி விஸ்வநாதனும் பாரதி ஆய்வுகள் சிக்கல்களும் தீவுகளும் என்ற அவருடைய அண்மை வெளியீட்டில் குறித்திருக்கிறார். என்னுடைய ஓடிப்போனானா புத்தகத்தில் இந்த ஆய்வு குளறுபடிகள் பலவற்றை நானும் சொல்லியிருக்கிறேன். இப்படி பாரதி பாடல்களின் அளவில் உள்ள ஆய்வியல் மாறுபாடுகள் வகைப்படுத்த வேண்டும் என்பதை அவருடைய கருத்துக்களில் ஒன்று. அடுத்ததாக ஒவ்வொரு பாடலுக்கும் தனித்தனியான குறிப்பறை இருக்க வேண்டும் என்று விரும்பினார். உதாரணமாக, மாஜினியின் சபதம் என்ற பாடலுக்கு கீழேயோ அல்லது அதை தொடர்ந்தோ மாஜினி யார், எந்த தேசத்தில் எப்போது வாழ்ந்தவர், ஏன் இப்படி ஒரு சபதத்தை மேற்கொண்டார், இந்த சபதத்துக்கும் இந்திய தேச விடுதலை போருக்கும் என்ன தொடர்பு என்பன போன்ற தகவல்கள் இடம்பெற வேண்டும். கரும்பு தோட்டத்திலே பாட்டு என்றால் ஃபிஜி தீவு எங்கே இருக்கிறது, எந்த காலகட்டத்திலிருந்து தமிழ் பெண்கள் அங்கே போய் குடியேறி அடிமைகள் போல் அல்லல் படுகிறார்கள், எந்த குறிப்பிட்ட நிகழ்வு அல்லது செய்தி பாரதி இந்த பாடலை எழுத காரணமாக இருந்தது என்பன போன்ற விவரங்கள் இடம்பெற வேண்டும். பாஞ்சாலி சபதம் என்றால் அதில் இடம்பெறும் பாத்திர பெயர்களை பற்றிய குறிப்புகள் இருக்க வேண்டும். வாலிகன் யார், ஏகலவியன் யார், உருமித்திரன் யார், தேவலர் அசிதர் என்றெல்லாம் முனிவருடைய பெயர்களை குறிப்பிடுகிறானே அவர்கள் யார், அவர்கள் சொன்ன நூலில் சூது கண்டிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்கிறானே, அவர்கள் இயற்றிய நூல் எது என்பன போன்ற விவரங்கள் எல்லாம் இடம்பெற வேண்டும் என்பவை அவருடைய பதிப்பு திட்டத்தின் ஒரு பகுதி. அடுத்ததாக இப்போது பார்த்தோமே, காணி நிலம், கதலிமான், விருந்து, கொடி, தாழ்மரம் என்றெல்லாம் ரொம்ப புரிந்து விட்டது போன்ற பாவனையை நமக்கு ஏற்படுத்தும். ஆனால் இதன் பொருள் என்ன என்று யோசிக்க தொடங்கினால் குழப்பம். சொற்களை எல்லாம் தொகுத்து அகர வரிசைப்படுத்தி ஷேக்ஸ்பியர் அகராதி, மில்டன் அகராதி என்றெல்லாம் இருப்பது போல பாரதி அகராதி ஒன்று தொகுத்து பாரதி கவிதைகளுக்கு பின்னிணைப்பாக சேர்க்க வேண்டும். இந்த சொல் இந்த பாடலில் இந்த இடத்தில் இந்த பொருள் என்ற விவரங்கள் அதில் இடம்பெற வேண்டும் என்பது அவற்றில் முக்கியமான பகுதி. இதை யாரும் இன்னமும் செய்யவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. சாத்திரங்கள் பல தேடினேன், அங்கு சங்கை இல்லாதன சங்கையாம் என்று ஒரே சொல்லை அடுத்தடுத்து இரண்டு வேறு பொருள்களில் பயன்படுத்துவது திருவள்ளுவர் செய்யும் சொல் விளையாட்டை போல பாரதிக்கும் வழக்கம்தான். முதல் சங்கை கணக்கு என்றும் இரண்டாவது சங்கைக்கு சந்தேகம் என்றும் பொருள் கொள்ள வேண்டும். நான் தேடின சாத்திரங்களில் கணக்கற்றவை, ஐயத்துக்கு உதவியாக இருக்கின்றன என்பதைத்தான் சங்கை இல்லாதன சங்கையாம் என்கிறான் என்பதை ஒரு சாதாரண வாசகன் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? தொல்லை விளைதல் தொல்லையகன்று சுழர்க தமிழ்நாடே என்பதில் உள்ள இரண்டு தொல்லைக்கும் இரண்டு வேறு பொருள். இப்படி பாரதியின் சொல்லடங்கள் தனியாக தயாரிக்கப்பட வேண்டும் என்பது அவருடைய திட்டம். சொல்லவும் கேட்கவும் மிக எளியது போல தோன்றுகிறது அல்லவா? இந்தியாவில் கணினி அறிமுகமானது 1985 பிறகு, பரவலானது 2000 பிறகு. நாம் பேசிக் கொண்டிருக்கும் காலகட்டமோ விண்டோஸ் அறிமுகமே ஆகாத ஒரு காலம். டாஸ் நிரல்கள் மட்டுமே இருந்தன. 1990 என்று நினைவு. இதை பற்றி அவர் விவாதித்துக் கொண்டிருந்ததை கேள்விப்பட்ட தொழிலதிபர் நா மாகலிங்கம் அவர்கள் ஆசிரியரை அழைத்து 100,000 ரூபாய் தருவதாக வாக்களித்தார். உடனடியாக உங்களுக்கு தேவைப்படும் தளவாடங்கள், உதவியாளர்களை நியமனம் செய்து கொண்டு வேலையை தொடங்குங்கள் என்றார். ஆனால் ஆசிரியருக்கென்று சில உறுதியான போக்குகள் உண்டு. எதுவரையில் இந்த திட்டத்தின் அடிப்படை வேலைகளை செய்து கொண்டு தயார் நிலைக்கு நான் வரவில்லையோ அதுவரையில் பணத்தை தொடமாட்டேன் என்று உறுதியாக சொல்லிவிட்டார். வேறு யாராவது அந்த இடத்தில் இருந்திருந்தால் நடந்ததே வேறாக இருந்திருக்கும். இதைத் தொடர்ந்து சில பேராசிரியர்களையும் ஆய்வாளர்களையும் கூட்டி ஆலோசனை கூட்டங்கள் நடந்தன. அவற்றில் கலந்து கொள்ளும் பேரு எனக்கு கிடைத்தது. அப்போதிருந்த வேர்ட் ஸ்டார் முதலான செயலிகளில் எப்படி இண்டெக்சிங் செய்யப்படுகிறதோ அப்படி கணினியை பயன்படுத்தி இந்த பணியை நடத்தி முடிப்பதற்கான அடிப்படை அணுகுமுறை திட்டங்களை நான் வகுத்து கொடுத்தேன். பாரதி பாடல்களை சாரியை சந்தி விகாரம் பிரித்து தேயத்தே என்றால் தேயம் அத்து ஏ என்று பிரிப்பது, கணினியில் ஏற்றிவிட்டால் வேண்டியபடியெல்லாம் தேடி எடுப்பது சாத்தியமாகும் என்பதையும் என் திட்டத்தின் ஒரு பகுதியாக குறிப்பிட்டிருந்தேன். மீண்டும் சொல்கிறேன், இவையெல்லாம் நடந்தது 1990 வருடம். தமிழ் எழுத்துருக்களே அறிமுகமான நிலையிலும் மிக மிக ஆரம்ப நிலையிலும் இருந்தன. எனவே முதலில் சென்னை திருவான்மியூரில் உள்ள கணினி பதிப்பகம் ஒன்றை அணுகினோம். அகராதி வரையில் வெளியிட்டவர்கள் என்பதால் அவர்களுடைய அனுபவமும் இதற்கு உதவும் என்று நம்பினோம். இப்படி சொல் சொல்லாக பிரித்துக் கொடுப்பது எங்களுடைய வேலை. அதை கணினியில் தமிழ் எழுத்துருவாக ஏற்றுவது அவர்கள் வேலை என்ற முதலடி எடுத்து வைத்தோம். ஒரு வார காலம் பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னால் இந்த பணிக்கு அவர்கள் கேட்ட தொகை 20 பிறகு இன்றைய சூழலில் 7-8 அனுபவம் உள்ள மென்பொருள் பொறியாளர் இந்தியாவில் 1 சம்பளமாக பெறுகின்ற தொகை, 20 முன்னால் சொத்தை எழுதிவை என்பார்களே, அப்படிப்பட்ட தொகை அதற்கு. அதற்கும் மேல் இன்னொரு அதிர்ச்சியை கொடுத்தார்கள் அவர்கள். வன்பிரதியை மட்டும்தான் தர முடியும், மென்பிரதியை தர முடியாது என்பது அவர்கள் விதித்த நிபந்தனை. அதாவது உட்கார்ந்து சொல் சொல்லாக பிரித்து எந்த சொல் எந்த பாடலில் வருகிறது என்று மலையை புரட்ட வேண்டியது எங்கள் வேலை. அந்த மலையை புரட்டிய பிறகு அதை புகைப்படம் எடுக்கிற மிக கடினமான வேலை அவர்களுடையது. அப்படி செய்தாலும் எங்களுக்கு வன்பிரதி காகிதத்தில் அச்சடிக்கப்பட்ட ஹார்ட் காப்பி மட்டும்தான் கிடைக்கும். கணினியில் இட்டு பயன்படுத்தக்கூடிய மென்பிரதி சாஃப்ட் காப்பி கிடைக்காது. அதை அவர்கள் வைத்துக் கொள்வார்கள், பயன்படுத்திக் கொள்வார்கள் என்பது சொல்லாமலேயே குழந்தைக்கு கூட விளங்கும். எழுந்திருங்கள் ஹரி என்றவாறே கிளம்பிவிட்டார் ஆசிரியர். இந்த பணிக்கு கணினியை பயன்படுத்தினால் பிற்காலத்தில் பலவகைப்பட்ட ஆய்வுகளுக்கு இந்த மென்பிரதியை பயன்படுத்தலாம் என்ற எண்ணத்தில் இருந்த எனக்கு ஏமாற்றமே மிஞ்சியது. மென்பிரதி இல்லாமல் இந்த திட்டத்தை என்ன செய்வது? அப்போதோ தமிழுக்கு எழுத்துரு கூட சரிவர அமைந்திராத நேரம். இருவரும் சேர்ந்து மனமுடைந்து திரும்பினோம். கணினியாக்கல் என்பது இந்த பதிப்பு திட்டத்தில் வெறும் வரைபடம் மட்டும்தான். இதை அடிப்படையாக வைத்து ஏராளமான கட்டுமான வேலை செய்தாக வேண்டியிருந்தது. கட்டுமான வேலையை எளிதாக பார்த்தால் வரைபடம் வரையும் வேலையில் பெரும் பகுதியை நாங்கள் செய்துவிட்ட பிறகு அதற்கு விண்மீனை பறித்தெடுக்கும் கூலியை கேட்டால் என்ன செய்வது? என்னதான் நா மாகலிங்கம் அவர்கள் உதவி செய்தாலும் செலவுக்கு ஓர் அளவு இல்லையா? நாம் மெலியார் என்றல்லவா நினைத்து விட்டார்கள். இல்லாவிட்டால் இப்படி ஒரு எளிய வேலைக்கு இவ்வளவு கடினமான நிபந்தனைகளை விதிப்பார்களா? வன்பதியை மட்டும் வைத்துக் கொண்டு என்ன செய்வது, என்ன செய்ய முடியும்? எனக்கு மனம் நொறுங்கியே போய்விட்டது. விடமாட்டேன், கவலைப்படாதீங்க என்றார். இன்னொரு கணினி நிறுவனத்தாரிடம் போகலாம் என்கிறார் போலிருக்கிறது. அவருடைய திட்டமோ மகேந்திர பர்வதத்திலிருந்து இலங்கைக்குள் தாவி குதித்த அனுமன் மேற்கொண்ட அளவுக்கு மிக எளிய முயற்சியாக இருந்தது. செய்கிறேன் என்று புன்னகைத்தார். மேருவை பறிக்க வேண்டின் விண்ணினை இழிக்க வேண்டின், நீரினை கலக்க வேண்டின் நெருப்பினை அவிக்க வேண்டின், பாரினை எழுக்க வேண்டின் பலவினை சிற சொல் ஏழாய், யாரென கருதி சொன்னாய் ராவணனுக்கு அரிதியன் என்றான் என்று கேட்ட ராவணன் நினைவுதான் வந்தது எனக்கு. அவர் குணத்தால் ராவணன் அல்லர் என்பது ஒன்றுதான் வித்தியாசம். அவர் மேருவை பறித்த கதையை சொல்லுகிறேன். ஹரிகிருஷ்ணன். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன்.